ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே லெந்து காலங்களின் முதல் நாளான சாம்பல் புதன்கிழமை நாளில் நம் ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ கிரீட்டிங் கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தின் மிக மிக முக்கியமான நாள் தான் சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை இதை கஸ்தி நாட்கள் என்று சொல்லுவார்கள், பாடு மரண நாட்கள் என்று சொல்லுவார்கள். பலர் இதை பல காரியங்களாக சொல்லுவார்கள், உபவாச நாட்களும் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, திருச்சபை வரலாற்றிலே இந்த நாட்கள் ஏன் நியமிக்கப்பட்டது என்று சொன்னால், ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய 40 உபவாச நாட்களை நாம் நினைவு கூறும்படியாய் அந்த லெந்து காலங்கள் அந்த 40 நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அதிகமாக கற்றுக்கொண்டு, அதிகமாக இந்த லெந்து காலங்கள் என்பது நாம் நம்முடைய பார்வை மற்றவர்களை நோக்கி பார்ப்பதை தவிர்த்துவிட்டு நாம் நம்மை பார்க்கின்ற காலம் என்று சொல்லுவார்கள். இட் இஸ் அ டைம் டு லுக் அவர் செல்ஃப் இன் அவர் ஓன் ஐஸ், நம்முடைய கண்களில் நம்மை நாம் ஆராய்கின்ற ஒரு காலம். எனவே இதை சுய வெறுப்பு காலம் என்று சொல்லுவார்கள். மெனி பீப்புள் தே ஜஸ்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரீன், ஐ மீன் பல காரியங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வார்கள். சில இன்பமான காரியங்கள், சில முக்கியமான அதிக விருப்பத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வாழும் ஒரு காலம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் ஒரே ஒரு வேத வசனத்தை நாம் சுருக்கமாக சிந்தித்து நாம் இந்த லெந்து நாட்களில் நம்மை நாமே ஆண்டவருக்கு நேராக அதிகமாக நாம் நம்முடைய நாட்களை செலவிடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:12 வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 2:12 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தை விதமாக வருகிறது. அழுகையோடும் புலம்பலோடும் அங்கே என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசி வந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்துவிட்டு தேவன் தந்த எல்லா மேன்மைகளை எல்லாம் அனுபவிக்கின்ற பொழுது தேவனை மறந்து விட்டார்கள், அல்லது தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் யோவேல் தீர்க்கதரிசி வருகிறார். யோவேல் தீர்க்கதரிசி வந்து ஜனங்களுக்கு அறைகூவல் விடுகிறார். ஒரு அவர்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, நவ் ஆன், ஆங்கில வேதாகமத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, Yet even now, says the Lord, return to me. இப்பொழுதே என்று ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலம் தாழ்த்த ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் அதை இன்னொரு நாளுக்கு எடுத்து செல்ல ஆண்டவர் விரும்பவில்லை. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே என்று ஆரம்பித்து அந்த வார்த்தையை சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களில் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையை தலைப்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், த கிராஸ் A call for repentance. பிரியமானவர்களே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தபொழுது நீங்கள் உடனே ஆண்டவர் அண்டை திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மரித்ததினாலே, உங்களுக்காக எனக்காக அவர் ரட்சிப்பை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்ததினாலே, இன்றைக்கு அந்த சிலுவையை நோக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு சிலுவையிலிருந்து வருகிறது. அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், தட்ஸ் அ கால் for repentance, மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பை ஆண்டவர் சிலுவையில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம் இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து, ஆண்டவர் தந்த மேன்மையான வாழ்க்கையை எல்லாம் மகிழ்ச்சியோடு அனுபவித்து, ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் கூட அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் இந்த இடத்துல பார்க்கும்போது 2:11 வசனத்தில் ஆண்டவர் அழைப்பதற்கு ஒரு காரணத்தை அங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த 11 வசனம் பாருங்கள். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமான பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே தீர்க்கதரிசி ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை முன்னிறுத்தி ஆண்டவருடைய நாள் ஒன்று வருகிறது. இட்ஸ் அ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவருடைய அந்த வருகையின் நாளில் அவரை நீங்கள் சந்திப்பதற்கு அல்லது அவரை எதிர்கொள்ளுவதற்கு இப்பொழுதே திரும்புங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் திரும்பும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 18வது வசனத்திலே அதை சொல்லுகிறார். யோவேல் 2:18 அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கடாட்சித்தல் என்பது இட்ஸ் அ பிளஸ்ஸிங். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது தம்முடைய ஜனங்கள் அவரிடத்தில் திரும்புகிறார்களோ அல்லது அவர் அண்டை எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நீங்களும் நானும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளில நம் லெந்து காலத்தில் என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் எதை எதிர்பார்த்தாரோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிறார். 3 காரியங்களை அந்த ஒரு வசனத்திலே நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். 1வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு ஆண்டவர் அண்டை திரும்புங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்துல எதிர்பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால் உபவாசம். வேதத்திலே உபவாசத்தை குறித்து நம்ம பல இடங்களிலே பார்க்கிறோம். அங்கே உபவாசம் இருந்த இடங்களில் எல்லாம் பெரிய மாற்றங்கள் உண்டானது. அங்கே நம்ம நினிவே பட்டணத்து மக்கள் உபவாசத்தோடு கூட இருந்தார்கள். தேவன் அவர்கள் மீது கொண்டு வர இருந்த ஆக்கினையை ஆண்டவர் திருப்பி அமைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல வேதத்திலே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தானியேல் உபவாசித்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் அநேக உபவாசங்களை எல்லாம் குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த லெந்து காலங்களில் ஆண்டவர் நம்மிடத்திலும் கூட ஒரு உபவாசத்தை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உபதேசம் என்று நமக்கு அவசியமாயிருக்கிறது. எந்த உபவாசத்தோடு கூட நீங்களும் நானும் அவரண்டை திரும்ப வேண்டும் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 16:16 இயேசு கிறிஸ்துவானவர் உபவாசத்தை குறித்து ஒரு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். வாசியுங்கள் மத்தேயு 6:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதல் காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, God wants the true fasting. உண்மையான உன்னதமான ஒரு உபவாசம் தேவை. இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் 2 விதமான உபவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று மாயக்காரர் செய்கிற ஒரு உபவாசம் என்று பார்க்கிறோம். அங்கே மாயக்காரர் என்ன செய்கிறாராம், உபவாசிக்கும் போது முகத்தை அப்படியே வாடலாக வைத்து கொண்டு பார்க்கிறவர்கள் எல்லாம் நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று அறிந்து கொள்ளும்படி மக்களின் பார்வைக்கு நேராக தங்கள் உபவாசத்தை திசை திருப்புகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர் காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக நீ உபவாசம் பண்ணு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்று உபவாசத்தை உலகம் பார்க்கலாம், இன்னொன்று உபவாசத்தை தேவன் பார்க்கலாம். மனிதன் பார்க்கக்கூடிய அளவில் காணப்படுகிற உபவாசத்திற்கு பலன் மனிதனிடத்தில இருந்து வந்துவிடுகிறது. அதற்கு மேல் அவன் எதையுமே தேவனிடத்திலிருந்து பெறுவதில்லை. ஆனால் தேவன் பார்க்கிற உபவாசம் தேவனுடைய கரத்திலிருந்து அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெள்ளி அரங்கமாய் பதில் அளிப்பார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. பாருங்கள் 18வது வசனம் மத்தேயு 6:18 சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். பிரியமானவர்களே, உன் உபவாசத்தை தேவன் கவனிக்கின்றார். உன் உபவாசத்தை தேவன் பார்க்க விரும்புகின்றார். ஆனால் அந்த உபவாசத்தை குறித்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் உபவாசம் என்று சொன்ன உடனே சாப்பிடாமல் அல்லது தனக்கு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இருக்கிற வாழ்க்கையை நாம் பல நேரங்களில் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சுருக்கமாக உண்மையான உபவாசம் எது, தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உபவாசம் எது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பக்கம் சாப்பிடாமல் வயிற்றை ஒரு முறை அல்லது ஒரு நாள் அதை காலியாக வைப்பது சரீரத்திற்கு நல்லதுதான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற உபவாசத்தை குறித்து ஏசாயா 58 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். வாசியுங்கள், 58:6-7. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலமாக தேவன் ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்கிறார். எது எல்லாம் உண்மையான உபவாசம் என்று எழுதும்போது கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது பாருங்கள், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சக மனிதனோடு கூட நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, மனிதன் மறைந்து மறைந்து வாழ்கிறான். தன்னை வேறு முகமாக உலகத்திற்கு காண்பிக்கிறான். நண்பர்களோடு ஒரு விதமான வாழ்க்கை முறையை காண்பிக்கிறான். தன்னை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறையை காண்பிக்கிறான். தன்னுடைய உறவினர்களோடு கூட ஒரு விதமான வாழ்க்கை முறையை காண்பிக்கிறான். தெய்வ ஜனங்களிடத்துல வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது என்று சொல்லுகிறார். அப்போ உபவாசத்தின் முதல் நிலை என்னவென்று சொன்னால், பி ஓபன் டு எவ்ரிபாடி. நம்மிடத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், மாய்மாலம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற உபவாசம். ஆனால் எத்தனை காரியங்களிலே இன்னைக்கு மனிதன் மாய்மாலமாக வாழ ஆரம்பித்து விடுகிறோம். எத்தனை காரியங்களில் நம்மால் உண்மையாக வாழ முடியாமல் தவிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்த் காலங்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பி ஓபன். எல்லா மக்கள் மத்தியில நீ உனக்கு உள்ளதை உள்ள வண்ணமாக காண்பிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த இதுல நிறைய காரியங்கள் கொடுக்கப்படுது. மிக முக்கியமான காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும். அங்கே இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஷேர் வாட் யூ ஹேவ். உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஆண்டவரே, பகிர்ந்து கொடுப்பதற்கு நான் என்ன அவ்வளவு செல்வந்தனாம். ஆண்டவர் நம்மிடத்தில் இல்லாததை நம்மிடத்தில் கொடுக்க சொல்லவில்லை. உன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற மனப்பக்குவம் நமக்கு தேவை. ஆண்டவர் அதை தான் உபவாசம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில தேவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து விட்டு எளியவனையும் கைவிடப்பட்டவனையும் நசுக்கினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனிதனை நீ என்ன செய்ய வேண்டாம், வெறுக்க வேண்டாம். அவன் வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறான், அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறான், அவன் சிறுமைப்பட்டவனாக இருக்கிறான். அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், உன் கைகளை திறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான். பசித்தவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த உபவாசத்தினுடைய அடுத்த நிலை என்னவென்று சொன்னால், இந்த லெந்த் காலத்துல we have to learn how to share the things what we have. நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 6 வசனத்தின்படி நம்ம பார்க்கும் போது, அக்கிரமத்தின் கட்டுகள் அல்லது நுகத்தடியின் பிணைகள் இவைகள் எல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். என்னவென்று சொன்னால், திஸ் ஆல் ரிலேட்டட் டு சின். அக்கிரமம் என்று சொன்ன வார்த்தைக்கு நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு அர்த்தம் உண்டு. அக்கிரமம் என்பது தெரிந்து செய்கிற ஒரு தவறு தான் அக்கிரமம். தெரியாமல் செய்கிற ஒரு தவறு பாவம் என்று எண்ணப்படும். ஆனால் தெரிந்து செய்கிற ஒரு காரியத்திற்கு பெயர் அக்கிரமம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், இது பாவம் என்று தெரிந்து, இது தவறு என்று தெரிந்து, அந்த காரியத்தில் நாம் எந்த காரணத்தை கொண்டும் கை வைக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் மற்றவர்கள் பார்க்கவில்லை, மற்றவர்களுக்கு அதை தெரியாது என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் அக்கிரமம் என்பது தெரிந்து செய்கிற பாவத்தை தான் இங்கே அக்கிரமம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த உபவாசத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நீயோ என்ன செய்ய வேண்டும்? முகமா வாடலாக இல்லாமல் வேதம் கற்றுக் கொடுக்கிற உபவாசத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்விலே பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் போது, Yet now says the Lord, Return to me, என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார். எப்படி திரும்ப வேண்டும்? ஆண்டவர் சொல்லும் பொழுது உபவாசத்தோடு நீ திரும்ப வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். எனவே இந்த லெந்து காலத்தில் நீங்களும் நானும் சிலுவையிலிருந்து வருகிற அங்கே ஆண்டவர் கொடுக்கிற அறைக்கூவல் முதல் நிலை என்னவென்று சொன்னால், தேவன் ஒரு உபவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God expects a true fasting from you and me. நம்மிடத்தில் ஒரு உன்னதமான ஒரு ஒரு உயரிய உபவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், அந்த வார்த்தை மிக அழகாக இங்கே தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்ல, ஏவல் இரண்டாவது அதிகாரத்தில் 12 வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம் என்று சொன்னால், வாசியுங்கள். போதும், அழுகையோடும் புலம்பலோடும் என்று சொல்லி இரண்டாவது ஒரு வார்த்தையை அங்கே தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். பிரிய ஆண்டவர்களே, இந்த அழுகையும் அங்கே புலம்பல் எப்போது வருகிறது என்று நம்ம பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் அழுகையையும் புலம்பலையும் எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், தாங்கள் செய்கிற காரியத்தை குறித்து, தங்களுடைய கிரியைகளை குறித்து அவர்கள் ஒரு கவலை அற்றவர்களாக அல்லது அதனுடைய வீரியத்தன்மையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஆபத்தான காரியம் என்பதை நீ உணர வேண்டும். அதற்கு உனக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? ஒரு அழுகை வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகமாக உலகத்திலேயே நம்ம எப்போது கண்ணீர் விடுகிறோம் நேச்சுரலாக பார்ப்போம் என்று சொன்னால், சில நேரங்களில் மிக முக்கியமான உறவுகள் உடையும் பொழுது நாம் கண்ணீர் விடுகிறோம். வாழ்க்கையில் சில திட்டங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கும் என்று சொல்லும்போது அது நடக்காமல் போய்விடும்போது கண்ணீர் விடுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி உண்டாகும் பொழுது நாம் கண்ணீர் விடுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு தோல்விகள் உண்டாகும் போது கண்ணீர் விடுகிறோம். நல்ல சுகமாக இருந்த மனிதன் சடுதியாய் சுகத்தை இழக்கும் போது கண்ணீர் விடுகிறோம். மாத்திரமல்ல, மிக நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது நாம் மனம் கலங்கி அழுகிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இந்த கண்ணீரின் அடையாளம் என்னவென்று சொன்னால், தங்களை தாழ்த்துகிற ஒரு நிலையை தான் வேதம் கண்ணீருக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஒரு ஸ்திரீ தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். அன்னாள் அந்த அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ கண்ணீர் என்னவென்று சொன்னால், தன்னை தாழ்த்துகிற ஒரு நிலையை நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவது, கண்ணீர் வேதத்திலே பார்க்கும்போது அது ஜெபத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஜெபத்தை நம்ம எப்படி செய்கிறோம் என்று சொன்னால், அந்த ஜெபம் அதற்கு கண்ணீருக்கு சமப்படுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வேதத்தில் 126 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஸோ கண்ணீரோடு கூட ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் அவன் தன் ஜெபத்தை செய்யும் பொழுது அதன் பதில் என்னவென்று சொன்னால், அவனுடைய அறுவடை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவன் மகிழ்ச்சியோடு கூட அல்லது வித் ரிஜாய்சிங், தி எண்ட் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி ரிஜாய்சிங். பிரியமானவர்களே, அப்ப நம்ம ஆண்டவர் அழுகையோடும் புலம்பலோடும் திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒன்று, ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது காரியம், தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இதைதான் கண்ணீரும் புலம்பல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பங்களிப்புகள், இவைகளெல்லாம் பல நேரங்களில் எப்படி இருக்குது என்று சொன்னால், அது நம்மை தாழ்த்தக்கூடாதபடி நம்மை நம்மை நாமே உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனிதனுடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் தேவனுடைய பார்வையில் அது மனிதன் தன்னையே உயர்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களை தாழ்த்தும்படி அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார் என்று சொன்னால், அவர்கள் தங்களை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மிடத்தில் ஆண்டவர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், நமக்கு நல்ல வேலை ஸ்தலத்தை கொடுத்திருக்கலாம், நல்ல வருமானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இவைகளையெல்லாம் கொடுத்த தேவனிடத்தில் நாம் நம்மை தாழ்த்துகிறோமா, அல்லது இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியுடையவன், இது என்னுடைய பலத்தினால் பெற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்லுகிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் அவரிடத்தில் கண்ணீரோடு கூட திரும்பும்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய கணக்கில் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதை சேர்த்து வைக்கிறார், அதை அவர் கணக்கிடுகிறார். கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களில் நீங்களும் நானும் நம்மை நாமே தாழ்த்தும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை நாமே தாழ்த்தக்கூடிய ஒரு தாழ்வு நிலைக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஏனென்று சொன்னால், அதில் மூலமாகத்தான் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையில முதல் காரியம், உண்மையான உபவாசத்தோடு கூட இந்த லெந்து நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், செலவிட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சாக்கியம். இரண்டாவதாக, இந்த லெந்து நாட்களில் நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நான் என்னை தாழ்த்த வேண்டும். என்னுடைய சிந்தனைகளில், என்னுடைய மனதில் தோன்றுகிற காரியங்களில் ஒருவேளை எனக்குள்ளாக ஒரு தாழ்மை வரும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மிடத்தில் சொல்லும் பொழுது, அழுகையோடு திரும்புங்கள். வேதத்தில் அழுகையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவர்களை ஆண்டவர் உடனடியாக சந்தித்தார். அதற்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா, ஆகாரின் வாழ்க்கை. ஆகார் அழுகிறாள், அவள் கண்ணீரை தேவன் கண்டார். அங்கே உடனடியாக அவளுடைய அழுகைக்கு பதிலும் கிடைத்தது. தேவன் அந்த வண்ணாந்திரத்தில் ஆண்டவர் இஸ்மவேலை ஆண்டவர் அதே வண்ணாந்திரத்தில் வைத்து ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கண்ணீருக்கு ஆண்டவர் நம்முடைய இடத்திலும் கூட எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் கண்ணீர் விடுகிறார்கள், ஆனால் எத்தனையோ உலக காரியத்திற்காக, ஆனால் தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் விடுகிற அனுபவம் உண்டா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மிகப்பெரிய, அது கிருபையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. மூன்றாவது காரியம் இந்த இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். முழு இருதயத்தோடு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் கேட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முழு இருதயத்தோடு. ஏனென்று சொன்னால், அநேக இடங்களில் ஜனங்கள் ஆண்டவரிடம் வந்தார்கள், ஆனால் முழு இருதயத்தோடு வரவில்லை. அரை குறையான அல்லது தங்கள் வாழ்வில் முழுவதுமாக ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைக்குள்ளாக இருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அறைக்குவல் என்னவென்று சொன்னால், முழு இருதயத்தோடு கூட. இட் மீன்ஸ் கம் வித் ட்ரூ ஹார்ட், உண்மையான உள்ளத்தோடு கூட. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வர ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ முழு இருதயம் என்று சொன்னால் என்ன? அநேக நேரங்களிலே நாம் வேதத்தின் அடிசுவடிகளில் நாம் அதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் ஆண்டவர் நீதிமொழிகளில் சொல்லும்போது, உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீ இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள் நீதிமொழிகள் 23:7. நம்முடைய வாசியுங்கள் நீதிமொழிகள் 23:7. போதும். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ, அதனால தான் தமிழ் அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இருதயத்தின் நினைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த லெந்து காலங்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நினைவு எப்படி இருக்கிறது, உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ உன் வாழ்க்கை அப்படி இருக்க போகிறது. அப்ப நினைவை நீங்களும் நானும் சீரமைக்க வேண்டும். அந்த நினைவில் தான் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த நினைவில் ஒரு தெளிவு அவசியம். அந்த நினைவில் ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்குது. அப்ப உண்மையான மனம் திரும்புதல் அல்லது உண்மையான இருதயம், முழு இருதயம் என்று சொன்னால், நம் சொல்லுகிற காரியம் வேதத்தில் என்ன சொல்லி சொன்னால், கிவிங் காட் யுவர் ஹார்ட், கிவிங் ஹிம் டிசையர் இன் லைஃப், வாழ்க்கையிலே உள்ள நம்முடைய விருப்பங்களை கொடுப்பதுதான் முழு இருதயம் என்று வேதம் சொல்கிறது. அநேக நேரங்களிலே டிசையர் என்று சொல்லும்போது, நம்முடைய விருப்பங்கள் என்று சொல்லும்போது, ரெண்டு விருப்பம் இருக்கும். ஒன்று நல் விருப்பங்கள், இன்னொன்று கெட்ட விருப்பங்கள். இந்த கெட்ட விருப்பங்கள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, அது கெடுதலை கொண்டு வந்து நிறுத்திவிடும். தாவீதின் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, ஆனால் அவனுடைய ஆசை நல்ல ஆசையா என்று சொன்னால் இல்லை, ஒரு தவறான ஒரு கெட்ட ஆசை, இட்ஸ் எ ராங் டிசையர். கடைசியில் அவன் என்ன செய்தான், அவன் அங்கே பச்சை பாலிடத்திலே பாவம் செய்கிறவனாய் மாறிவிட்டான். பிரியமானவர்களே, நல்ல ஆசைகள் தான் எண்ட் ரிசல்ட்டை நல்லதை கொண்டு வர முடியும். அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய டிசையர், நம்முடைய விருப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை விருப்பங்கள் நாம் நம்முடைய விருப்பங்களை செய்ய நினைக்கிறோம், இது எனக்கு பிடிக்கும், இது என் விருப்பம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நம்முடைய விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம சொல்றோம், ஆண்டவரிடத்தில் என் இருதயத்தை கொடுத்துட்டேன், நான் தேவனுடைய மகனாக மகளாக வாழ்கிறேன், உண்மைதான். ஆனால் எத்தனை நேரங்களில் என் விருப்பங்கள் தேவனுடைய விருப்பத்திற்கு விரோதமாக இருக்கிறது? த ட்ரூ, உண்மையான இருதயம் அல்லது ஒரு முழுவதுமான ஒரு இருதயத்தை ஆண்டவர் திரும்ப சொல்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய விருப்பத்தை என்னிடத்தில் தா என்று சொல்கிறார். எத்தனை விருப்பத்தை நாம் இன்றைக்கு கொடுக்க ஆவலோடு இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் இந்த விருப்பம்லாம் உமக்கு வேண்டாம் ஆண்டவரே, நானே வைத்துக் கொள்ளுகிறேன். ரெண்டாவது காரியம் நம்ம அதை பார்க்கும்போது, முழு இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், கிவிங் காட் ஹார்ட் மீன் கிவிங் இம் அ தாட் லைஃப், நம்முடைய சிந்தனை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. வேதம் இதை சொல்லுகிற போது பாருங்க, 2 கொரிந்தியர் 10:5 2 கொரிந்தியர் 10:5 இவ்விதமாய் சொல்லுங்க, வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 10 பாருங்கள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எந்த எண்ணமானாலும் சரி, ஆண்டவருடைய ஆண்டவருக்குள்ளாக அந்த எண்ணங்களை கொண்டு வருகிற ஒரு நிலை. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு மனிதனுடைய தாட் லைஃப் என்று சொல்லுவார்கள், அவன் சிந்தனை வாழ், ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாகவே அவன் சிந்திக்கிறான். அந்த சிந்தனை வாழ்வு எப்படி செய்கிறது என்று சொன்னால், அது அவனை எந்தெந்த விதங்களில் வழிநடத்த வேண்டுமோ வழிநடத்தி செல்லுகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், எங்கள் எண்ணங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கிறிஸ்துவுக்குள் கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நாங்களே எங்கள் எண்ணங்களை ஆண்டவருடைய வல்லமைக்கு நாங்கள் உட்படுத்துகிறோம். நாட் பை ஃபோர்ஸ், மற்றவர்கள் எங்களை சொன்னதினால் அல்ல, கிறிஸ்து எங்களை அழைத்ததினால், எங்கள் இருதயத்தில் கிறிஸ்து வாசம் செய்கிறதினால், எங்கள் சிந்தனைகளை நாங்கள் அவரண்டை கொண்டு வருகிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, ரோமர் 12 பவுல் சொல்லும் பொழுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, மனம் புதிதாக்கப்படுகிறது. த தாட் லைஃப் தட் கம்ஸ், அந்த சிந்தனைகள் உருவாகிற இடம் புதிதாக்கப்படுகிறது. அதைதான் முழு இருதயம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது, கிவிங் காட் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் கிவிங் யுவர் எமோஷனல் லைஃப். எமோஷனல் நம்முடைய மனதை கிளர்ச்சியை சார்ந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனக்கிளர்ச்சி என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, மனசில் பாருங்க, கசப்பு இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, மூர்க்கம் இருக்கிறது, தூஷணம் இருக்கிறது, கூக்குரல் இருக்கிறது, இவைகள் எல்லாம் இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு எமோஷன். ஆனால் இந்த கோபங்கள்லாம் இன்னைக்கு பல நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இதை தெரிஞ்சே சொல்லுவாங்க, என்ன பிரதர் உங்களுக்கு எப்படி, நானும் ஒரு முற்கோபி, யூ நோ தட், உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், 2 எபேசியர் 4:31 பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எதையெல்லாம் நம்முடைய எமோஷனல், நம்முடைய மனதில், நம்முடைய மனக்கிளர்ச்சியில் ஏற்படுகிற பாவங்கள் என்று சொல்லுகிறார், அவைகள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். என் கோபங்கள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், என் கசப்புகள் ஒப்பு கிடைக்கிற, நிறைய மனதில் கசப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் மன கசப்புகளை அகற்றிவிடு, உன் மனதில் இருக்கிற கோபத்தை எடுத்துவிடு, உன் மூர்க்கத்தை எடுத்துவிடு, உன் தூஷணமான எண்ணங்களை எடுத்துவிடு, உன் கூக்குரலை எடுத்துவிடு. சமன் கன்றி எபேசியர் 4:31 உன்னை விட்டு நீங்க கடவுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதைதான் முழு இருதயம் என்று சொல்லும் பொழுது அதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். கடைசி நம்ம பார்க்கும்போது என்ன வேண்டும் சொன்னால், கிவ் யுவர் டிசிஷன், உன்னுடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள். அநேக முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறோம், சரண்டர் அண்ட் டு காட், அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அநேக நேரங்களில் நம்ம டிசிஷன் எல்லாம் நாமளாக எடுத்துட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரை இதுதான் நான் எடுத்த டிசிஷன், இது அப்படி நீங்கள் ஒரு அப்ரூவல் போட்டு ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு கொடுமை என்று நாம் கேட்கிறோம். ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை நேரம் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கிறோம். ஆனால் சொல்கிறோம், ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறேன். இல்லை பிரியமானவர்களே, நாமாகவே வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுக்கிறோம், நாமாகவே வாழ்க்கையின் காரியங்களை முடிக்கிறோம். ஆதாம் ஏவாள் ஒரு தீர்மானம் பண்ணாங்க, என்ன தெரியுமா? அந்த கனியை பறித்து புசித்தார்கள், ஆண்டவரத்தில் கேட்கவில்லை. ஆண்டவர், அந்த கனியை நாங்கள் புசிக்கலாமா வேண்டாமா? ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதையும் மீறி அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு புது டிசிஷன் போட்டாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தே த டிசிஷன் டு டிஸ்ஓபே, ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதற்கு எதிர்த்து செயல்பட ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அன்று சொன்ன அதே காரியத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். யோவேல் 2:12 வசனத்தில், முதலாவது உபவாசத்தோடு அவரண்டை திரும்புவோம், இரண்டாவது அழுகையோடும் புல்லம்பலோடும் நாம் திரும்புவோம், முழு இருதயத்தோடு நாம் திரும்புவோம். முழு இருதயத்தில் நம்ம சிந்தித்த காரியங்களை பார்க்கும்போது சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்முடைய டிசையர், இரண்டாவது நம்முடைய தாட் எண்ணங்கள், மூன்றாவது நம்முடைய எமோஷன்ஸ், நான்காவது நம்முடைய டிசிஷன், நம்முடைய தீர்மானங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதிலிருந்து காலங்களில் கர்த்தர் நம்மை இவ்வர்ணமாக ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.